රෝහිත අපේ ගුණවර්ධන මහතුමාට විනාඩි 23ක් තියෙනවා. ඊට කලින් කනක හේරත්නතුමා මුලසුන ගන්නවා.
බොහොම ස්තුතියි.
කතා කරන්න මතුමා.
බොහොම ස්තුතියි. ගරු මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන් අද දවසේදී පාර්ලිමේන්තුව තුළ වරාය සහ නාවික කටයුතු අමාත්‍යාංශය, ආපදා කළමනාකරණ අමාත්‍යාංශය, එවැගේම කම්කරු හා සබරගමු සංවර්ධන අමාත්‍යාංශය සම්බන්ධයෙන් මේ විවාදයට එකතු වීම ලැබීම ගැන සතුටු වෙනවා. පළමුවෙන්ම වරාය සම්බන්ධව හිටපු අමාත්‍යවරයෙක් හැටියට මේ වරාය විෂයපතේ ගැන මා කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. විශේෂයෙන්ම විෂයභාර අමාත්‍යතුමා දැන් මේ කීප වෙලා පොඩ්ඩකට ඉස්සෙල්ලා මේ සම්බන්ධයෙන් කරුණු ඉදිරිපත් කළා. ඒ ඉදිරිපත් කරපු කරුණු අතරදී මා ප්‍රථමයෙන්ම ගරු මන්ත්‍රීතුමනි නියෝජ්‍ය ඇමතිවරයාත් සභාගැබේ ඉන්න වෙලාවේ ඇමතිතුමාම මතක් කරනවා, විශේෂයෙන්ම ලංකාව අපි දිවයිනක් හැටියට ජීවත් වෙනකොට ආනයනය අපනයනය වැඩි ලෙස අපිට ක්‍රියාත්මක කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ මූදු මාර්ගයෙන් නැව්වලි. ඒ ක්‍රියාත්මක කිරීම ක්‍රියාත්මක කරගෙන එන කාලවකවානුව තුළ අපි දැක්කා, විශේෂයෙන්ම ලංකාවේ සිටින අද නැව් ඒජන්තවරු නැව්වලට පහසුකම් සලසන ශ්‍රී ලාංකීය ව්‍යාපාරිකයෝ, මේ ශ්‍රී ලාංකීය ව්‍යාපාරිකයන්ට තමන්ගේ ඒ නැව් සමාගමට අවශ්‍ය කරන දේ ලබාදීමේ වැඩකටයුත්තේ කරගෙන ගිය කාලය තුළ ඉතිහාසයේ ඉඳලම ප්‍රධාන ජාත්‍යන්තර නැව් සමාගම්වලට 40%ක අයිතියක් ලබා ගන්න පුළුවන්කම තිබුණා. දැන් 40%ක ලබා ගත්තම 60%ක අයිතිය තියෙන්නේ ශ්‍රී ලාංකීය ව්‍යාපාරික ප්‍රජාවට. ගරු මන්ත්‍රීතුමනි, මට මතකයි පහුගිය අපේ රජයේ කාලෙත් මේ වගේ යෝජනාවක් ඉදිරිපත් වුණා. යම් යම් යෝජනා එනකොට මුදල් අමාත්‍යාංශයේ යෝජනාවක් ඉදිරිපත් වුණා, ලෝකේ පිළිගත්තු නැව් සමාගම් ලංකාවට ගෙන්න ගන්න ඕන නිසා මේ 40%කට ඔවුන්ට සීමා කරලා තියෙන අයිතිය ඉවත් කරලා ඔවුන්ට 100%ම ලබා දෙන්න කියලා. නමුත් එදා අතිගරු මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා සමග, එවැගේම මුදල් අමාත්‍යාංශයේ හිටපු ආචාර්ය බිබි ජයසුන්දර ලේකම්තුමා සමග අපි සාකච්ඡා කරලා, ලංකාවේ දේශීය ව්‍යාපාරිකයාව ආරක්ෂා කළ යුතුයි, ලංකාවේ දේශීය ව්‍යාපාරිකයා රැකගත යුතුයි කියන අවශ්‍යතාවය මත එදා අපි එක කරන්න ඉඩ දුන්නේ නැහැ. එදා අපි එක නැවැත්තුවා. නමුත් අද මොකද්ද සිද්ධ වෙලා තියෙන්නේ? අද මේ වෙනකොට සිද්ධ වෙලා තියෙනවා, මුදල් ඇමතිවරයා මේ පාර්ලිමේන්තුවට 2018 මුදල් අමාත්‍යාංශයෙන් ඉදිරිපත් කරන අයවැය යෝජනාවලියේ එතුමා කියනවා මේ ප්‍රධාන ජාත්‍යන්තර නැව් සමාගම්වලට 60%ම 100%ම ඇවිල්ලා ඔවුන්ට මේකේ අයිතිය ලබාගෙන ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙයි කියලා. ගරු නියෝජ්‍ය ඇමතිතුමනි, දැන් මේක කියලා ඒ වෙනුවෙන් ඔවුන් හේතු දක්වන්නේ මොනවද? දැන් මුදල් ඇමතිවරයාගේ පැත්තෙන් ගත්තම, මුදල් අමාත්‍යාංශයේ පැත්තෙන් ගත්තම අපි දැක්කා මේකට හේතු දක්වනවා ලංකාවට ලෝකයේ ප්‍රබල නැව් සමාගම් ගෙන්වා ගැනීමට තමයි මේක කරන්නේ කියලා. දැන් ලංකාවේ නැව් ප්‍රබල නැව් සමාගම් ගෙන්න ගන්න ගරු නියෝජ්‍ය කතානායක ඇමතිතුමනි, ඔබතුමා හොයලා බලන්න ලංකාවට නොයන ජාත්‍යන්තර නැවසමාගම මොකක්ද කියලා. ලංකාවට නොයන ජාත්‍යන්තර නැවසමාගම මොකක්ද කියලා ඔයාලා බලන්න. ලංකාවේ ඔක්කොම ජාත්‍යන්තර නැවසමාගම් වෙනවා ලංකාවට. සියලුම දෙනා එනවා. නමුත් දැන් තියෙන අවශ්‍යතාවය මේක නෙමෙයි. රජයකට කරන්න ඕනේ මේ ජාත්‍යන්තරයට ඇවිල්ලා ලංකාවේ දේශීය ව්‍යාපාරිකයව එහෙම් පිටින්ම කොන්ද කඩලා මේ තුල රැකියා ලක්ෂයක් ඍජුවසා වක්‍රාකාරව මේ නව සමාගම් එක්ක බද්ධ වෙලා තිනවා. ඒ සියලු දෙනාගේ රැකියා ටික අහිමි වෙන තත්ත්වෙට පරිවර්තනය වෙනවා. ඒ නව සමාගම් වල ව්‍යාපාරිකව වැටෙනවා. ඒ විතරක් නෙවෙයි ලංකාවට ඩොලර් මිලියන 800ක් පමණ ඩොලර් මිලියන 800ක් පමණ ලංකාවට අහිමි වෙනවා. මොකද 100ක් ජාත්‍යන්තර සමාගමක් ආවට පස්සේ ඒ සමාගම හම්බ කරන මුදල් ටික ලංකාව විතරු ලංකාවේ තියෙනවා. ඒ මිනිසුන්ට මේ අංගය අමාරුවක් තියෙනවා නෑ. ඒ සමාගම් ඔක්කොම පිටරටට යනවා අපේ රටේ සල්ලි ටික. දැන් ඒක තමයි සිද්ධ වෙන්නේ. දැන් හැබැයි රජයක් කර කරන්න ඕනේ මොකද්ද? ප්‍රබල නව සමාගම් ලංකාවට තව ගෙන්න ගන්න ඕන නම් මේ රජයට කරන්න තියෙන්නේ මොනවද? මේ වරායවල නව පර්යන්ත හදන්න ඕන. තව පහසුකම් දෙන්න ඕන. දැන් තියෙන වරාය විකුණගෙන කනගම. තියෙන වරාය හම්බන්තොට වරාය විකුණගෙන කනවා. ඒක විකුණගෙන කනගමන් මේ පැත්තෙන් අර කොළඹ වරායේ ඉතුරු වෙලා තියෙන ටිකේ ලංකාවේ ඉන්න දේශීය ව්‍යාපාරිකයවයි ඒකේ රැකියාව කරන මිනිසුන්ගේ බෙල්ල රත් උණ්ඩෝ දානවා. එහෙමනම් අලුතෙන් නැගෙනහිර පර්යන්තයට තිබුණනේ ඉතා ඉක්මනින් අර දිනසීය කාලය ඇතුළත යන්ත්‍රෝපකරණ ටික ගෙනල්ලිව නැගෙනහිර පර්යන්තය ක්‍රියාත්මක කරන්න. එහෙනම් අද නැව් ටික එනවනේ. දැන් මොකද කරන්නේ? දැන් හදනවා මුලින් වරාය විකුණලා ඊට පස්සේ ව්‍යාපාරිකෝ ටිකත් විකුණලා දාන. දැන් ඒක තමයි මේ තුලින් ක්‍රියාත්මක කරන්න හදන්නේ. දැන් අපි කියනවා දැන් එහෙම ඒ සාමාන්‍ය දැන් මේ ආයෝජකයෝ ගෙන්න ගන්න කියලා කියමුකෝ මේක කියනවනะ. ඔය දැන් ඔය මහා විශාල නැව් සමාගම් වල ආයෝජකයෝ ගන්න. ලංකාවේ නැව් ඒජන්ත සමාගමක් හදන්න ඩොලර් මිලියන ගණන් ඕනේ නැහැ. මිලියන 5යි ලංකාවේ රුපියල් වලින් ඕනේ. මිලියන 5යි මිලියන 10යි අතර කාර්යාලයක් කරලා ඒ සේවාව ඉටු කරගෙන දෙන්න පුළුවන්. ඒතර මේ මිලියන 10ක් මිලියන 5ක් ලංකාවට ගෙන්න ගන්නද? ලංකාවේ ඉන්න ව්‍යාපාරිකයා කොන්ද කඩලා පැත්තකින් තියන්නද? එනම් මුදල් ලැබෙතුමාට තිබුණනේ කියන්න ලංකාවේ ආයෝජනය කරන්න කැමති නව සමාගම් වලට ඩොලර් මිලියන් 100යි ඩොලර් මිලියන් 200යි ඇවිල්ලා ආයෝජනය කරන්න සීමාවක් පනවන්න නැහැ. ඒක කිව්වේ නැහැ. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ විෂය භාර ඇමතිවරයා. දැන් මෙතනදී කියනවා එතුමාගෙනුත් මේක දැන් එතුමාව අඩුවෙන් දැනුවත් කළවත් නැහැ. නියෝජ්‍ය ඇමතිතුමා ඔබතුමා දැනුවත් කළත් නැහැ. මේක දැනුවත් වෙලා නැහැ. දැන් එක පැත්තකින් මට ප්‍රශ්නයක් තියෙනවා. ශ්‍රී ලංකා කාර්යයක් ඉඳ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ශ්‍රී ලංකා කාර්යයක් ඉඳ මේ විපක්ෂ වාඩියන් ඉන්න ශ්‍රී ලංකා කාර්යයක් ඉඳ දැන් ජෝන් සෙනවිරත්න ඇමතිතුමා ආපදා කළමනාකරණ අපේ ඇමතිතුමා බබ සමාවෙන්න ඇමතිතුමා මේ ආපදා මේ පැත්තේ ඒ තාම එතුමා කතාව ඇහුවේ නැති හින්දා කම්කරු ඇමතිතුමා දැන් එතුමා මේ පෞගේ අවුරුදු දෙකේ මේ අයවැය ඉදිරිපත් කරා. ඒ අයවැය ඉදිරිපත් කරනකොට මුදල් අමාත්‍යාංශයේ වගකීමක් තියෙනවා. විෂය භාර අමාත්‍යවරයා සමග සාකච්ඡා කරා. විෂය භාර අමාත්‍යවරයාත් එක්ක කතා කළා. ඒකේ තියෙන කරුණු වලට සැලකිල්ලට අරගෙන ඒ අනුව තමයි ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. නමුත් ඒකට අහුම්කම් දීලා නැහැ. ඒක අමාත්‍යතුමා ප්‍රකාශ කළා. මහින්ද සමරසිංහ අමාත්‍යතුමා දැන් මේ සභාවේ කිව්වේ එතුමගෙන් මේක නැහුවේ නැහැ. එතුමා මේක නැහුවේ නෑ. එතුමා දන්නෙත් නෑ. නියෝජ්‍ය ඇමතිතුමා දන්නෙත් නෑ. දන්නේ නැතුව මුදල් ඇමතිවරයා තීන්දුවක් ගන්න. මුදල් ඇමතිවරයා UNP. වරාය භාර ඇමතිවරයා ශ්‍රී ලංකා. වරාය භාර නියෝජ්‍ය ඇමතිවරයා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ. කම්කරු ඇමතිවරයා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ. දැන් මොකද මේ වෙන්නේ? මොකද මේ වෙන්නේ? මේකට යහපාලනේ. මේකද මිනිස්සු රටේ මිනිස්සු බලාපොරොත්තු වුනේ? මෙතන යහපාලන ඇති සිද්ධ වෙන්නේ. මෙතන පක්ෂ දෙක ඇතුලේ අභ්‍යන්තර මත ගැටුමක්. හැබැයි අභ්‍යන්තර මත ගැටුමෙන් කවුද අවසානයේ ඒ කරදරයට විපාකයට මුහුණ දෙන්නේ? මේ රටේ ජනතාව, මේ රටේ ව්‍යාපාරිකයා, මේ රටට කීයක් හරි හම්බ කරන් ඉන්න ව්‍යාපාරිකයයි, මේ රටේ ඉන්න කම්කරුවයි, සේවකයයි, නිලධාරියයි සියල්ලම මේ තුලින් දුක් විඳිනවා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා නියෝජ්‍ය අමාත්‍යතුමනි, අමාත්‍යතුමා මෙතන හිටියනම් හොඳයි අද. මම තමුන්නාසයෙන් ඉල්ලීමක් කරනවා, මේ වෙනුවෙන් තමුන්නාසල හඬ නගන්න වෙනවා. මේ වෙනුවෙන් තමුන්නාසල හඬ නගන්න වෙනවා. මේ හඬ නොනගුවොත් වෙන්නේ මොකද්ද දන්නවද? මේ හඬ මේ මේක මේක වෙන්න දෙන්න එපා. මේක වෙන්න දුන්නොත් මහ භයානක තත්ත්වයකට ඇති වෙනවා. මහ භයානක තත්ත්වය. ලංකාව දැන් අවසානයේදී අපිට ලංකාවේ කියන ව්‍යාපාරිකයෙක් හොයාගන්න නැති වෙනවා. ශ්‍රී ලාංකේය ව්‍යාපාරිකයෙක් හොඳයි.
මං නියෝජ්‍ය අමාත්‍යතුමාට මයික් එක.
ඔබතුමා මෙතෙක් කළා කතා කරපු කාරණාවලට පිළිතුරු දුන්නා ආරම්භක අවස්ථාවේ, අවසානයේත් තුමා පිළිතුරු දෙනවා.
කොහොමදයි?
අපි ওই මතේ ඔබතුමා දරන මතේ අපිත් ඉන්නවා.
බොහොමදයි. බොහොමදයි. මම හිටියා නියෝජ්‍ය අමාත්‍යතුමා. මම මෙතන හිටිය ඔබතුමා මාව දැක්කේ නැහැ. මං හිටියා, මං ආගෙන හිටියේ. මට ප්‍රශ්න තියෙන්නේ මේකයි තුමා, ඒ මතය තුල හිටියා. නෑ එතුමා නෙවෙයි. අන්න ඔයාලා පටල ගත්තානේ දෙයි හාමුදුරුවනේ. ඔය දැන් කොහොමත් කොට කරපිට පැටලලා තින්නේ. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ඒක නෙවෙයි. එතුමා කිහිටිය, එතුමා කිව්වා. දැන් මට ප්‍රශ්නේ තියෙන්නේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමනි, දෙසැම්බර් මාසේ 9 වෙනිදා මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ තමුන්නාසේ තත උස්සයි මේ 2018 අයවැය සම්මත වෙනවා. මේ 2018 අයවැය සම්මත වෙනකොට තමුන්නාසේගේ ඇමතිවරයාටයි, තමුන්නාසේ නියෝජ්‍ය ඇමතිවරයා හැටියටයි අද දවසේ තමුන්නාසේලාගේ අමාත්‍යංශයේ විෂයපතේ තියෙන්නේ මොකද්ද දෙන්න පුළුවන් සහතිකය? මේක මේ 100% ජාත්‍යන්තර එන්න තියෙන එක නවත්තනවා කියලා. මොකද්ද සහතිකය? එහෙනම් අද කියන්න ඔබතුමා අමාත්‍යතුමාට හවස කතා කරනකොට මේ සම්බන්ධයෙන් හොඳයි අමාත්‍යතුමා එනවා. මේ සම්බන්ධයෙන් මේ රටේ මිනිස්සුන්ට මේ පණිවිඩයක් දෙන්න වෙනවා. පණිවිඩයක් දෙන්න වෙනවා. එහෙම නැත්නම් මේ 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 සියල්ලම මේ සියල්ලම මේ මිනිස්සුන්ගේ මේ මේ ජීවිත එක්ක සැලම් කරන්න. හොඳයි.
ගරු ඇමතුම,
ඔබතුමත් ඉතින් දීර්ඝ කාලයක් පාර්ලිමේන්තුව නියෝජනය කරපු හිටපු ඇමතිවරයෙක් හැටියට දන්නවා අපි ඡන්දේ ප්‍රකාශ කරන්නේ විසර්ජන පනතට කියලා. මේ යෝජනාව විසර්ජන පනත පන්දරට සම්බන්ධ නැහැ. දෙවෙනි කීවීමෙත් අපි අත ඉස්සුවේ විසර්ජන පනත සම්මත කරගන්න.
ඕඩර් බුක් එකේ
නැහැ. තුන්වෙනි කියවීමෙත් අපි දැන් මේ කමිටි ස්ටේජ් එක යන්නේ විසර්ජන පනත ගැන.
ඔව්.
ඒතොර නොයෙකුත් යෝජනා ඉදිරිපත් කරනවා. අයවැය නොයෙකුත් යෝජනා ඉදිරිපත් කරනවා. සමහරක් ඒවා ක්‍රියාත්මක වෙනවා, සමහරක් ඒවා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. හැබැයි විසර්ජන පනත සම්බන්ධ ඒවා තමයි අපි සමාලෝචනය ලක් කරන්නේ.
ඔව්.
එතකොට අර මම මගේ කතාවෙත් මම පෙන්ලා දුන්නේ මේ ගැසට් එක නිකුත් කරන්න බලය තියෙන්නේ මට වරය ඇමතිවරය හැටියට. ඉතින් අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හැටියට ස්ථාවරයකට ඇවිල්ලා තියෙනවා. අපි මේක පිළිගන්නේ නැහැ කියලා.
ඔබතුමා ඕඩර් බුක් එකත් බලන්න.
ඔව්. ඕඩර් බුක් එකේ ප්‍රශ්නයක් මෙතන නැහැ.
මේ මේ ඔබතුමා
අහපු ප්‍රශ්නෙට මම ඍජු උත්තරයක් දෙන්නේ.
ඔව්.
අපි මේ මේ දෙවෙනි කියෙමට තුන්වෙනි කියෙමටයි අතිස්සුවට මේ යෝජනාවට අතිස්සීමක් නෙවෙයි. එතන විසර්ජන පනතට අතිස්සීමක් එතන කෙරේ.
නෑ නෑ, කොහොමත්
කොහොමද මේ එක්ස්පෙන්ඩිචර් රෙවෙනියූ ඒව ගැන විතරයි අපි අත් වශයෙන්ම කමිටි ස්ටේජ් එකේ කතා කරන්නේ.
හොඳයි. බොහොම හොඳයි. බොහොම හොඳයි. අවසානයේදී මේකේ වෙන්න ඕනේ.
ගරු ගාමින් ලොග්ගේ මන්තුමා.
ආසේ මේ නාවික ශේෂ්ත්‍රයේ ප්‍රින්සිපල්ස්ලට මෙහෙකනලා කාර්යාල දාන්න නැතුව මේ තීනකේ විදිහට පවත්වාගෙන යන්න ඉඩ දෙනවයි කියලා සාතිකයක් වෙනවද මේ පාර්ලිමේන්තු තමුන්නාසේ? නෑ මං අහන්නේ තමුන්නාසේ මේක ක්‍රියාත්මක කරනවද නැද්ද කියන
එක. මොකද මේක අවසානයේ මට විනාඩි 8යි
තියෙන්නේ. මේක අවසානයේ ක්‍රියාත්මක කිරීමේ බල
සාතිකයක් සාතික අනිවාර්යයෙන්ම දෙන්න. මගේ හොඳයි. බොහොමදයි, මගේ වෙලාව යනවා. දැන් ගරු ඇමතුමා, ඔබතුමා ගැසට් එක ගහන ඇමතිවරයා හැටියට මේ ගැසට් එක ඔබතුමා ගහන්න නැහැ කියන සාතිකයද පාර්ලිමේන්තුව තුල අපිට ඇහුණා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හැටියට මේ රටේ දේශීය ව්‍යාපාරිකයා රකින්නවයි කියන ස්ථාවරයේ ඉන්න තුල මේක ආරක්ෂා වීම සූසුයි කියලා තමුන්නාංශ කියන අපි මේ විශ්වාසය තුල ඉන්නවා. හැබැයි යහපාලන ආණ්ඩුව කෙරෙහි අර දවල් මිගෙල් රෑ ඩැනියෙල් ලින්ද බයයි. මොකද හේතුව එක පාරට උදේ කියනක නෙමෙයි හවස සිද්ධ වෙන්නේ. අන්න ඒ හින්දා පොඩි බයක් තියෙනවා. ඒ හින්දා ඒ බය තුල තමුන්නාංශේ අපිත් එක්ක හිටපු අමතිවරයෙක් හැටියට මේකට විශ්වාසයෙන් කටයුතු කරන්න කියලා කියනවා ඒකාබද්ධ විපක්ෂය හැටියට. ඒකාබද්ධ මුළු විපක්ෂයේම හැටියට මේ ගෙනාපු යෝජනාවට අපි සම්පූර්ණම විරුද්ධයි. තමුන්නාංශේ අමතිවරයත් එක්ක අපි හිට ගන්නවා මේක ක්‍රියාත්මක කරන්න. අපේ පූර්ණ සහයෝගය දෙනවා. පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ හෝ පිට අපේ පූර්ණ සහයෝගය ලබා දෙනවා. ඒකම දැන් පෞගිය නගනීර පර්යන්ත විශේෂයෙන්ම අපේ වරාය සම්බන්ධයෙන් කතා කරනකොට ඔබතුමා දන්නවා දැන් පෞගිය කාලේ ඔබතුමාට ඉස්සෙල්ලා මේකට ඇමතිවරයෙක් හිටියා. ඉන්දැති දිනසීය ආණ්ඩුව ඇතුළත මේ නගනීර පර්යන්තයේ සියලු යන්ත්‍රෝපකරණ ගේන්න ලෑස්ති කළ දුන මේක නැවැත්තුවා. ඔබතුමා කිව්වා ඒකට අවශ්‍ය කරන පාඩුවක් දැන් කිව්වා. හැබැයි මේ ගැන අතිගරු ජනාධිපතිතුමා උත්සවයට ගිහිල්ලා මේක දෙන්නේ නැහැ කියලාත් කිව්වා. ඒකනත් අපේ අවධානයෙන් අපි ඉන්නවා. හැබැයි මේක යට මේකත් යට අලු යට ගිනි තිනවා. මේ නගරීර පර්යන්තයේත් අලු යට ගිනි තිනවා. මේකනත් පරිස්සම් වෙන්න වෙනවා. මොකද නගරීර පර්යන්තයත් විකුණන්න අවශ්‍ය කරන පිඹුරුවත් ටික හදලා තියෙනවා. ඒ තමුන්නාංශලාගේ මේ ආණ්ඩුව ඇතුලේ තමුන්නාංශ දෙවනි පෙළේ පළවෙනි පෙළෙන් එක්සත් ජාතික පක්ෂ අමතිවරයෙක් තමයි මේ ඔක්කොම හදන්නේ. හම්බන්තොට වරාය විකුණන්න ලෑස්ති වෙන්නේ. ඊළඟට නගිනිර පර්යන්ත විකුණන්න ලෑස්ති වෙන්නේ, අධිවේගී මාර්ග විකුණන්න ලෑස්ති වෙන්න. හැදෙන්න එක තැනකින්. ඒක රටේ මිනිස්සුත් දන්නවා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා. මොකද අපේ කාලේ අපි මේවා බොහොම වගකීමකින් ඒ වගේම මේක රටේ අනාගත පරපුරට ඉතුරු කරන්න පුළුවන් දායාදයකට පටන් ගත්ත. CICT එක හදන්න ගත්ත එකේ ප්‍රතිඵලයක් තමයි ශ්‍රී ලංකා වරාය අධිකාර ලැබෙන නගිනිර පර්යන්තය. නගිනිර පර්යන්තර ඔබතුමා දන්නවා විශාල නැව් ප්‍රමාණයක් අද ලෝකයේ නිෂ්පාදනය කරන මහ විශාල නැව්. ඒවා එන්න පුළුවන්. අපේ JCT එකට එන්න බෑ. ඒතොර ඒ නිසා නගිනිර පර්යන්තය තමයි ශ්‍රී ලංකා වරාය අධිකාරයේ ඉන්න කෙනෙකුට ආත්ම අභිමානය. ඔබතුමා අමතිවරයා හැටියට මේ නිලධාරි මණ්ඩලයේ ඉන්න සභාපතිවරයා ඇතුළු නිලධාරීන්ට මේ අපි ශ්‍රී ලංකා වරාය අධිකාරියගේ පපුවට අත තියලා කියන්න පුළුවන් වෙනවා JCT එක අපේ කියලා. නගරීර පර්යන්තය අපේ කියලා කියන්න පුළුවන් කමක් ඇති වෙන්න ඕන. නමුත්
ඒක අපේ මන්තුම ඔබතුමාට විනාඩි 5ක් තියෙනවා තව.
අපේ නෙවෙයි කියලා මම ඔබතුමාගේ 10ක් දැත්තනේ ගරු මන්තිතුමනි.
ඒ
10ක් තරම් 5ක් වෙන්නකෝ.
ඒ 10ත් එක්ක.
ආ බොමුද. ඒ නිසා මං ඉල්ලීමක් කරනවා මේ නගරීර පර්යන්තය කෙරෙහි විශේෂ අවධානය යොමු කරන්න කියලා. අනිවාර්යයෙන්. ඊළඟට ඔබතුමා දන්නවා දැන් හම්බන්තොට වරාය විකුණන හම්බන්තොට වරායට වෙන්න ඕන දේ වෙලා ඉවරයි. දැන් හම්බන්තොට වරායේ අද තත්ත්වය මොකද්ද? අද තත්ත්වය මේ වෙනකොට දැන් එක නවක්වත් එන්නේ නැහැ වරායට. එක නවක්වත් එන්නේ නැහැ. මේක ඇතුලේ ඉන්නවා 458ක් සේවකයෝ. 458ක් ඉන්නවා සේවකයෝ මේ වරායේ. මේ සේවකයා දැන් තාමත්ම අසරණ භාවයකට පත් වෙලායි. දැන් මේ වෙනකොට අකණ්ඩව දින 7ක් ඒ ඉන්න සේවකයන්ගේ දෙමව්පියෝ මාරාන්තික උපවාසයක යෙදෙනවා. මේ සේවකයෝ. දැන් මේ සේවකයන්ට යන කල මොකද්ද? අපේ ජෝන් සෙනරත්න ගරු ඇමතිතුමනි ඔබතුමා එක්ක මේ සේවකයෝ කතා කළා. දැන් මේ අය බේරුම්කාර මංගලයට ගිහිල්ලා ලේකාධිකාරී කාර්මික අධිකරණය නම්මනි මහලේ කම්කරු මහලේගම් කාර්යාලයට මේ සේවකයාගෙන් සේවකයා තමන්ගේ සියල්ලම මේ ගොනුවට ඇතුල් කරලා ලිඛිතව දැනුම් දීලා තිනවා ලේකම් මාගම්පුර වරායේ සේවක සංගමේ. එතකොට මේ සේවකයන්ට යන කල මොකද්ද? මොකද්ද මේ ලෑස්ති වෙන්නේ? දැන් මේ වරාය විකුණ චීන සමාගමට දීලා දැන් ඉතු ආවෝ සීන සමාගම දැන් ගත්තා. කරන්න දෙයක් නැහැ. වික්කනේ වික්කට පස්සේ අරගෙන අඩු ගානේ මේ සේවකයන්ගෙන් මේ වරා ඉදිරියට ගෙනියයි කිය. නෑ. ඒක වෙන්නේ නෑ දැන්. මේ මාසේ 30 වෙනිදා විතර වෙනකොට සේවකයන්ගේ පරිදි ටික ගෙවලා ඊයේ වෙනකොට අපිට ලැබිච්ච ආරංචි හරියට කියනවා 30 වෙනිදාන් පස්සේ මේ සේවකයෝ ටික එළියට දානවා කිය. ඉතින් මේ සේවකයෝ එළියට දැම්මොත් මොකද සිද්ධ වෙන්නේ? මොකද මේ මිනිස්සු බලාපොරොත්තුනේ මොකද්ද? මාගම්පුර වරාය හැදුවේ මේ රටේ අනාගතයේ අපි දන්නවා ලෝකයේ සමහර රටවල දියුණුවේ ප්‍රධාන සාධකේ වරාය සිංගප්පූරු වගේ ඔබතුමා විනාඩි වගේ මේකෙන් පස්සේ උත්තර දෙන්න නැත්නම් විනාඩි ගියට යනවා ඔව් දෙන්න උත්තර ඇති බොහොම හොඳයි ඒ වගේ ලෝකයේ දියුණුවේදී සාධක වෙච්ච බවට තියෙන අපි විශේෂයෙන්ම දිවයිනක ජීවත් වෙන මිනිස්සු හැටියට අපිට වගකීමක් තියෙනවා මේ වරාය තමයි අපේ අනාගතේ බවට පරිවර්තනය වෙන්න තිබුණේ ඒක ශ්‍රී ලංකා වරාය අධිකාරියෙන් කොළඹ වරාය අධිකාරියෙන් මේකේ නයවාරික ගෙව්ව බවට අමතුමාගේ කතාවේ දෙලිය වෙනවා නයවාරික ගෙව්වා මේක කොහොමාරි අමාරුවෙන් හරි ගෙවාගෙන ගිහිල්ලා මේ වරාය ලෝකයේ ප්‍රබල ජාත්‍යන්තර වරායක් බවට පරිවර්තනය කරගෙන ගියා නම් මේක කවදාද කාටද මේක අයිති වෙන්නේ මේක ශ්‍රී ලංකා වරාය අධිකාරියට මේ රටේ ජීවත් වෙන මිනිස්සුන්ට ශ්‍රී ලාංකිකයන් අයිතිවාසිකමක් බවට මේක පරිවර්තනය වෙනවා නමුත් අද මොනියම්මෝ හස්ත ක්‍රියාත්මක වීමෙන් මොකද්ද සිද්ධ වෙලා තියෙන්නේ මොකද්ද සිද්ධ වෙලා තියෙන්නේ මේ අහිංසක සේවකයන්ට එදියට බහින්න සිද්ධ වෙනවා මේ සේවකයන්ට දැන් යන්නේ නැමන්නේ තත්ත්වයක්පත් වෙනවා මුලින්ම මේ සේවකයන් අපි බදවගත්තේ නෑ එකපාරටම වරාය අධිකාරියට ගරු අමතුමනේ ඔබතුමා දන්නවා අපටත් තිබුණා දේශපාලන හේතු මත ගෙනල්ලා වරායවල් පුරවන්න අමුණාසර ඉස්සෙල්ල හිටපු අමතිවරයා කෙරුවා මම ඔබතුමාගෙන් පාර්ලිමේන්තුවේ දැන් ප්‍රශ්නයක් අහලා දිනවා 2015 ජනවාරි 9 වෙනිදා ඉඳන් ඔබතුමා වරාය බාර ගන්නකම් අතුල් කරගත්තා වූ සේවක සංඛ්‍යාව කොච්චරද කියලා ඒකේ සූසුකම් බල්ලා දිනවාද කියලා මන් දන්නේ මසාජ් කරන්නත් ආය ආරන්තිය මසාජ් වෙනවද දන්නේ නැහැ මේ දවස්වල දැන් ඔබතුමා මසාජ් කරගන්න නැති හින්දා දැන් මං හිතන්නේ ඒ අය කොයිද කියලා අපිට හොයලා බලන්න මේ ඔව් දැන් එහෙමයි උනේ මං කියනවා මේ මේවා ගැන මේවට අපිට මේ අපේ දනඋග සභාපතිවරයෙක් ඉන්නේ තමුන්නාසික වරාය අධිකාරියේ සභාපතිතුමා මේ ක්ෂේත්‍රය ගැන දන්න කෙනෙක් මං ඒ සභාපතිතුමාගෙන් කියනවා අපි අහන ප්‍රශ්න වලට අපිට අවංක පිළිතුරු එවන්න අපිට අවංක පිළිතුරු එවන්න
ගරු මන්තුම ඔබතුමාගේ කාලය
හරි විනාඩිය අවංක පිළිතුරු අපිට එවන්න අපිට එවන්න එපා හිතපු අමතිවරු අරයා මෙයාව සුද්ධ කරන්න එවන්න එපා අපිට එවන්න හරි පිළිතුරු මොකද හේතුව මේ ජයබාලු පර්යන්තයේ විතරයි අද තියෙන්නේ එහෙම නැත්නම් නගිනර පර්යන්තය තියාගත්තේ නැති වුණොත් මේ කොළඹ වරාය සේවක යන කල මොකක්ද අන්න ඒ නිසා අපි කියනවා මේක රැකගත යුතු දෙයක් ඒ රැක යුතු දෙයක් හැටියට කියන ගමන් විශේෂ බාර අමතිවරයාගෙන් මම ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන් හම්බන්තොට වරායේ 458ක් සේවකයන්ගේ ඒ අහිංසක මිනිසුන්ගේ දරුවන්ගේ දෙමව්පියන්ගේ අස්වල කඳුලක් දෙන්නේ නැති වෙන්න එයාගේ ජීවිතය ආරක්ෂා කරගෙන එයාගේ රැකියාව ආරක්ෂා කරලා දෙන්න කියන ඉල්ලීම කරමින් මට වෙලාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙනවා බොහොම ස්තුතියි
ඔනරබල් ශ්‍රීනේෂන්
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய விவாதத்தில் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தொழில் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சு துறைமுகங்கள் கப்பல் துறை அமைச்சு சார்ந்த எமது பார்வையில் எனது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன் அந்த வகையில் முதலாவதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் எமது நாட்டை பொறுத்தமட்டில் பல வகையான அனர்த்தங்களை ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கின்றது சூறாவளி அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது சுனாமி அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது வெள்ளப்பெருக்குகளை சந்தித்திருக்கின்றது இதைவிட காட்டு யானைகளின் தாக்கம் மண் சரிவு போன்ற பல்வேறு வகையான அனர்த்தங்களை எமது நாடு சந்தித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு ஏற்ற விதத்தில் எமது அமைச்சு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட அனர்த்தங்கள் என்பது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த அனர்த்தத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சு மாத்திரம் இந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் பங்காளியாக இல்லை என்பதை நான் அறிவேன் எனவே இந்த அனர்த்தத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு ஏனைய அமைச்சுகளோடு இணைந்து குறிப்பாக வனஜீவராசிகள் அமைச்சு அதனோடு இந்த நெடுஞ்சாலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சு உள்ளூராட்சி மாகாண சபைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சு என்று இந்த காலநிலை தொடர்பாக இருக்கின்ற அமைச்சர் என்று பல்வேறுபட்ட அமைச்சர்களோடு ஒரு கூட்டிணைப்பாக செயல்படுகின்ற போதுதான் உண்மையில் இந்த அனர்த்தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கைங்கரியத்தினை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் நடைபெறுகின்ற போது ஒரு பக்க பார்வையில் இந்த அபிவிருத்திகள் செய்யப்படுகின்ற போது மறுபக்கத்தில் அனர்த்தங்களை கொண்டு வருகின்ற செயல்பாடுகளும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவன் என்ற வகையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் சூறாவளி என்பது 1978 தாக்கியது, 2004 சுனாமி தாக்கியது, வெள்ளப்பெருக்கு என்பது 1957 2010 அதிகமாக இருந்தது, யானை தாக்கம் என்பது தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த அனர்த்தங்களில் இருந்து முழுமையாக எமது மக்களை பாதுகாக்காது விட்டாலும் கூட எமது சாதுரியமான முகாமைத்துவ நடவடிக்கைகள் மூலமாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்குரிய பொறிமுறைகளை நாங்கள் வகுத்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் நான் இந்த இடத்தில் இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு பாலம் உடைந்து மாணவர்கள் பொதுமக்கள் அந்த பாலத்தின் மூலமாக வர முடியாத நிலையில் இருந்தபோது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரிடம் குறிப்பாக பவுனதீவில் அமைந்திருக்கின்ற புளியடி மடுப்பாலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலம் உடைந்திருந்த போது அதற்கான நிதியினை ஒதுக்கி தந்ததற்காக முதலில் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதேபோன்று இந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த கிரான் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கோரலை பற்றி தெற்கில் அமைந்திருக்கின்ற கிரான் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலம் என்பது உண்மையில் முறையாக ஒழுங்கமைக்கப்படவில்லை. நீண்ட அணையினை கட்டிவிட்டு ஒரு குறுகிய பாகத்தில் மாத்திரம் அந்த பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக மாரி காலங்களில் வெள்ளம் வருகின்ற போது அந்த பாலத்திற்கு உட்பட்ட அந்த இடைவெளியின் ஊடாக வெள்ளத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு இயற்கை நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு அந்த அணைக்கட்டாக இருக்கின்ற பகுதியில் வெள்ளம் தேங்குகின்ற போது அந்த பகுதியில் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 10 வெள்ளத்தில் மூழ்கின்ற நடைமுறைகள் அல்லது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே தற்போது இந்த கிரான் பாலத்தை கட்டுகின்ற வேலைப்பாடுகள் தொடக்க நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த பாலத்தை முறையாக அந்த நீர் செல்லக்கூடிய விதத்தில் நீளமான பாலமாக அமைக்கின்ற போது மட்டக்களப்பில் ஏற்படக்கூடிய ஒரு வெள்ள அனர்த்தத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். எனவே அனர்த்த முகாமைத்துவம் அமைச்சு இந்த நெடுஞ்சாலைகள் அமைச்சோடு இணைந்து இந்த பாலத்தை விரைவாக கட்டுவதற்குரிய செயல்பாட்டை முன்னெடுக்கின்ற போது ஏறத்தாழ 10 வெள்ளத்தில் அமிழ்ந்து இருக்கின்ற நிலைமையினையும் அந்த பிரதேச செயலகத்திற்கு, குறிப்பாக கிரான் பிரதேச செயலகத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு வெள்ளம் ஒரு தடுப்பாக இருக்கின்ற நிலைமையினையும் கட்டுப்படுத்த முடியும். அதே போன்று இன்னுமொரு விடயம் இருக்கின்றது. இந்த வலையிறவு பாலம் என்று சொல்லப்படுகின்ற பாலம் படுவான்கரையினையும் எழுவான்கரையினையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தது. இந்த பாலம் 1970-77 இடைப்பட்ட ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்கா அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கின்ற போது, ராஜன் செல்வநாயகம் என்கின்றவர் அப்போது அரசியல் அதிகாரியாக இருக்கின்ற போது அமைக்கப்பட்ட ஒரு பாலம். அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாலம் கூட நீண்ட தூரம் அணைக்கட்டுகளாக கட்டிவிட்டு குறுகிய இடத்தில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்ப பொறிமுறைக்கு ஏற்ற விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்காலத்தில் அளவு கடந்த வெள்ளம் வருகின்ற போது அந்த இரண்டு பால இடைவெளிகளுக்குள்ளாலும் அந்த நீரை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவு போதாமல் இருக்கின்றது. எனவே இந்த பாலம் கூட மீளமைப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த பாலத்தினை, அந்த அணைக்கட்டாக இருக்கின்ற பகுதிகள், கிரான் பாலத்திற்கு நான் குறிப்பிட்டது போன்று அது ஒரு நீளப்பாலமாக அமைக்கப்படுகின்ற போது அதிலும் நீர் தேங்கி பல கிராமங்கள் நீரில் அமிழ்ந்திருக்கின்ற அந்த போக்கினை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு விதப்புரையினை நான் இந்த இடத்தில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இதைவிட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பாரிய மழைகள் பெய்கின்ற போது தொடர்ந்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் சில குடிமனைகள் அல்லது கிராமங்கள் அமிழ்ந்திருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால், அங்கே நாவலடி பிரதேசம் என்கின்ற இடத்தில் முகத்துவாரம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த முகத்துவாரத்தின் ஊடாக ஒவ்வொரு தடவையும் அந்த அணையை, அதாவது இயற்கையாக காணப்படுகின்ற அணையை வெட்டி திறந்து விடுகின்ற போதுதான் அந்த வெள்ள நீரை வெளியேற்றக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், மழை பெய்கின்ற போது அந்த முகத்துவாரம் என்கின்ற அந்த இயற்கை அரணை ஒவ்வொரு முறையும் வெட்டி திறந்து வெள்ளத்தை வெளியேற்றுகின்ற ஒரு பொறிமுறை காணப்படுகின்றது. இதில் என்னவென்றால், மழை பெய்தவுடன் வெள்ளம் உண்மையில் நிலத்தில் இறங்குகின்ற போதுதான் நிலத்தடி நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நிலத்தடி நீர் கிடைக்கின்ற போதுதான் குடிநீர் தட்டுப்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும். அவசரப்பட்டு அந்த முகத்துவாரத்தின் ஊடாக அந்த வெள்ள நீரை வெட்டி அகற்றுகின்ற போது அடுத்து வருகின்ற கோடை காலங்களில் ஒரு குடிநீர் பிரச்சனையை அந்த மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள். எனவே இந்த இடத்தில் ஒரு மரபு ரீதியாக அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற அந்த மண் அணையினை வெட்டி திறந்து வெள்ளத்தை வெளியேற்றுகின்ற முறைமை என்பது தற்கால நவீனத்துவ காலத்திற்கு பொருத்தமற்றதாக காணப்படுகின்றது. எனவே அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு அதிகாரிகள் இங்கு இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும், அந்த நாவலடி பிரதேசத்தில் காணப்படுகின்ற அந்த முகத்துவாரம் என்கின்ற இடத்தில் உண்மையில் ஒரு நவீன முறையோடு கூடிய ஒரு அணை ஏற்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த வெள்ள நீரை திறந்து விடக்கூடிய விதத்தில் கதவுகள் அமைக்கப்படுகின்ற போது அந்த பொறிமுறையினை பயன்படுத்தி வெள்ளம் வருகின்ற போது அளவுக்கு அளவாக அந்த நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். எனவே இரண்டு விதத்தில் இருக்கின்றது. வெள்ளம் தேவை என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், அதனை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். விவசாயிகளை பொறுத்தமட்டில் குறிப்பிட்ட அளவு வெள்ளம் வந்தவுடன் இந்த முகத்துவார அணைக்கட்டை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். சாதாரண குடிமக்களை பொறுத்தமட்டில் இந்த வெள்ளம் நிலத்தில் இறங்கி எங்களுக்கு கோடை காலங்களில் நிலத்தடி நீர் மூலமாக கிணற்று நீர் மூலமாக பெற வேண்டிய தேவை இருக்கின்றது என்று இரண்டு சாராருக்கும் இடையே ஒரு முரண்பட்ட வாதங்கள் இருக்கின்றது. எனவே இந்த முகத்துவாரம் என்கின்ற பகுதியில் அந்த இயற்கையாக இருக்கின்ற அந்த மண்ணினால் ஆன கட்டுகளை தொடர்ந்தும் வெட்டுவதை விடுத்து அதில் இயற்கை அரணை விடுத்து செயற்கையாக ஒரு அரண் அமைத்து அதன் ஊடாக அந்த ஒரு கதவினை இடுவதன் மூலமாக அந்த நீரை முறையாக ஒரு நீர் முகாமைத்துவ அடிப்படையில் கையாளக்கூடியதாக இருக்கும். இதற்கு உண்மையில் இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு மாத்திரம் இதில் பங்காளிகளாக இருக்க முடியாது. நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்களை அமைக்கின்ற அமைச்சு கூட இதன் பங்காளிகளாக இருந்து ஒரு கூட்டுறவாக செயல்படுகின்ற போது இந்த செயல்பாட்டினை நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்கும். இதையும் விட மட்டக்களப்பில் குறிப்பிட்ட பிரதேசங்களில் வெள்ளகாலம் வருகின்ற போது அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மாரி காலத்தில் வெளியேறி கோடை காலத்தில் குடியிருக்கக்கூடிய குடிமனைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக மட்டக்களப்பின் மாநகர எல்லைக்குள் காணப்படுகின்ற பூம்புகார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய கிராமம் இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் தொடர்ந்தும் வெள்ள அனர்த்தங்களும் காணப்படுகின்றது. எனவே இந்த முறையான வடிகால்களை அமைப்பதன் மூலமாக அங்கு சேருகின்ற நீரை வெளியேற்றக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அனர்த்த முகாமைத்துவம் அமைச்சு இந்த பூம்புகார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தில் வருடந்தோறும் ஏற்படுகின்ற அந்த வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கக்கூடிய விதத்தில் வடிகால்களை முறையாக அமைத்து அங்கு தேங்கி இருக்கின்ற நீரை வெளியேற்றக்கூடிய விதத்தில் ஒரு பொறிமுறையினை கையாண்டு தருவீர்களாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் ஒரு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பார்கள். இதையும் விட இந்த நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்பட்ட அமைச்சும் இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த வெள்ள நீர்கள் கடந்த காலத்தில் பல குளங்கள் காணப்பட்டன. அந்த குளங்கள் தூர்ந்து அவ்வாறே பாலடைந்து காணப்படுகின்றன. இந்த வெள்ள நீர்கள் அந்த குளங்களில் தேக்கி வைக்கப்படுகின்ற போது நிலத்தடி நீராக குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பயன்படுத்தி நீர்ப்பாசனத்தின் ஊடாக வேளாண்மை செய்கையினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக எமது நாட்டை பொறுத்தமட்டில் ஒரு காலகட்டத்தில் வறட்சி நிலவி குடிநீர் இல்லாமல் மக்கள் அழுகின்றார்கள். இன்னும் ஒரு காலகட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் உயிர் அனர்த்தங்களை கூட உடைமை அனர்த்தங்களை கூட அனுபவிக்கின்றார்கள். கோடையில் வறட்சியும் மாரியில் வெள்ளமும் என்று இரண்டு விதமான அனர்த்தங்களை சந்திக்கின்றார்கள். எனவே முறையான அனர்த்த முகாமைத்துவம் முறையான நீர் முகாமைத்துவம் இருக்கின்ற போது நிச்சயமாக வறட்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் உரிய வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடத்தில் மட்டக்களப்பில் இந்த சாதாரண வெள்ளங்களிலும் கூட அமிழ்ந்து செல்லுகின்ற சில இடங்களை பற்றி குறிப்பிடுகின்றேன். இவற்றிற்கு அனர்த்த முகாமைத்துவத்தினூடாக இந்த சாதாரண வடிகால்களை அமைத்து தருவதன் மூலமாக இனி வருகின்ற வரவு செலவு திட்டத்தின் போது இந்த விடயத்தை நான் ஒரு பேசு பொருளாக முன்வைக்க முடியாத நிலைக்கு நீங்கள் இதனை இந்த முறையில் அதனை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பூம்புகார் என்று சொல்லப்படுகின்ற கிராமம் ஊரணி கிராமம், உப்போடை, சித்தாண்டி மற்றும் ஏராவூர், நொச்சிமுனை, நாவட்குடா, இதையும் விட மஞ்சந்தொடுவாய் போன்ற கிராமங்களில் இந்த வெள்ள அனர்த்தங்கள் அதிகமாக அனுபவிக்கப்பட்டு மாரியில் குடிபெயர்கின்ற நிலைமையும் வெள்ளம் வடிந்தவுடன் பின்னர் குடியேறுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றபடியால் இவற்றை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கு இதனை ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். அதேவேளை இன்னுமொரு விடயம் சொல்லியாக வேண்டும். இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது மக்கள் சில இடங்களில், சில தாழ்நில பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் இடம்பெயர்ந்து குடிபெயர முடியாத சில உயர்வான இடங்கள் இல்லாத நிலைமையும் காணப்படுகின்றது. வேற்றுச்சேனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் வெள்ளம் வருகின்ற போது முற்றாக அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இடம்பெயர்கின்றார்கள். அந்த இடத்தில் தற்காலிகமாக சென்று அமரக்கூடிய விதத்தில் ஒரு உயர்ந்த கட்டிடம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற பாடசாலையாவது ஒரு மாடி கட்டிடமாக அமைகின்ற போது, அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது தற்காலிகமாக அந்த மாடியில் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் குறிப்பிட்ட காலம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த கட்டமாக எங்களுடைய சிரேஷ்ட அமைச்சர் இருக்கின்றார், அதாவது தொழில் உறவுகள் சப்ரகம அபிவிருத்தி அமைச்சர் இருக்கின்றார். அந்த அமைச்சரிடம் சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த குறிப்பு ஏற்கனவே எங்களுடைய ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட போது அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட ஒரு அமைச்சர் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றபடியால் அவர் இந்த விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்குடையவராக இருப்பார் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இது உங்களுக்கு மாத்திரம் பொறுப்பான ஒரு கடமையாக இருக்காது என்பதும் எனக்கு தெரியும். இந்த தொழில் வழங்குகின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. தொழில் வழங்குகின்ற விடயம் உண்மையில் பல்வேறுபட்ட அமைச்சுகளோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தொழில் வழங்குகின்ற விடயத்தில் பல உத்திகள் கையாளப்படுகின்றன. அந்த உத்திகளில் ஒன்று திறமை அடிப்படையில் அந்த தொழில்களை வழங்குகின்ற ஒரு உத்தி, இரண்டாவது இன விகிதாசார அடிப்படையில் தொழில்களை வழங்குகின்ற ஒரு முறை இருக்கின்றது. இதையும் விட பல்வேறுபட்ட பிரதேசங்களில் உள்ளவர்களும் அந்த தொழிலை பெறக்கூடிய விதத்தில் ஒரு தர்ம பொறிமுறையின் அடிப்படையில் அந்த தொழில்களை வழங்குகின்ற முறை, மாவட்ட வாரியாக அல்லது மாகாண வாரியாக இந்த தொழில்களை வழங்குகின்ற முறைமைகள் காணப்படுகின்றது. ஆனால் இந்த தொழில் வழங்குகின்ற விடயம் உங்களுக்கு மாத்திரம் பொறுப்பானதல்ல, பல்வேறுபட்ட அமைச்சுகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே பொதுவாக இந்த தொழில் வழங்குகின்ற விடயத்தில் ஒரு பொதுவான கொள்கையினை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக அமைகின்றது. கடந்த காலத்தில் இந்த தொழில் வழங்குகின்ற விடயத்தில் சில பாரபட்சங்கள், ஒதுக்குமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்த ஒரு மனிதர், ஐடி சம்பந்தன் அவர்கள் தமிழ் ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற வகையில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் சில தரவுகளை, புள்ளி விவரங்களை தந்திருக்கின்றார். இந்த புள்ளி விவர தரவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 1956 60ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுகளில் இந்த தமிழ் ஊழியர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கின்றார். ஏனென்றால் இனி வருகின்ற காலங்களில் இப்படியான செயல்பாடுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக. இலங்கை நிர்வாக சேவையில் 1956களில் 30% தமிழ் பேசுகின்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 1956களில் 1960-65 இந்த 30% இருந்த தமிழர்களின் அந்த நிர்வாக சேவைக்குரியவர்கள் 20% குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1970களில் அது 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. 1956 இந்த பொது நிர்வாக சேவையில் 30% இருந்த தமிழ் பேசுகின்றவர்கள் 65 20% குறைக்கப்பட்டு 70களில் 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பட்ட புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த நிர்வாக சேவையில் ஈடுபடுகின்ற தமிழ் பேசுகின்றவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. இதேபோன்று இலங்கையின் எழுதுவிளைஞர் சேவையை
எடுத்துக்கொண்டு
1956களில் எழுதுவிளைஞர் சேவையில் 50% தமிழர்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் எழுதுவிளைஞர்களாக இருந்திருக்கின்றார்கள். அது விகிதாசாரத்துக்கு அதிகமாகத்தான் இருந்திருக்கின்றது. 65 அந்த எழுதுவிளைஞர் சேவையில் 30% குறைந்து 1970களில் அது 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன விகிதாசாரத்திற்கு அப்பாலும் இந்த எழுதுவிளைஞர் சேவையில் இந்த சிறுபான்மை தேசிய இனத்தவர்கள் ஒரு வகையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று உயர் பதவிகளை வகிக்கின்ற அந்த சேவையை பொறுத்த மட்டில் 1956களில் 60% இருந்திருக்கின்றார்கள் உயர் அதிகாரிகள். அது உண்மையில் விகிதாசாரத்துக்கு மிகவும் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. 1965 அது 30% குறைக்கப்பட்டு 1970களில் அது 10% குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று ஆயுதப்படைகளில் ஆரம்பத்தில் இந்த இலங்கை சுதந்திரமடைந்த போது ஆயுதப்படைகளின் தளபதியாக இருந்தவர் சர் அண்டன் முத்துக்குமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழர் இருந்தவர்.
1956 And yes. As far as the private sector and also semi-government institution,
yes,
we are concerned with, and there is a unit in our ministry where the employment in this private sector,
yeah,
is provided. Okay. Now there is a branch in Vavuniya. Vavuniya Dhamani? Vavuniya Dhamani?
Madagal.
In Batiklo, I think my statements informs me that he held the job...
Job fair.
Yeah. Where the unemployed youths are registered and the names of those people are provided to the various private sector institutions and the jobs are provided to them thereby. And also there are certain permanent
institutions. Honorable MP, you've got 3 minutes left.
And several other places. So likewise, we have been trying to do our best. I agree with you, the recruitment to the public sector,
yes,
has come down drastically,
yes,
but now in fairness to the Tamil community, we have decided to recruit 26 labor officers in Tamil medium according to the results of the labor officers recruitment of the labor officers that was held recently.
Yes, thank you very much, honorable minister. Ningal inda vidayathai vilangi kondirukkireergal. Ungal மட்டில் இந்த பொறுப்புகள் இல்லை என்பதையும் நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். எனவே ஒரு பொதுவான ஒரு தேசிய கொள்கையின் அடிப்படையில் இது வருகின்ற போது நல்லிணக்கத்திற்கு அது ஒரு நல்ல சகுனமாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு கடைசியாக 1956களில் தமிழ் பேசுகின்றவர்கள் 40% இந்த ஆயுதப்படைகளில் இருந்து 1970களில் அதை 1% குறைந்திருக்கின்றது. அது இடையில் ஏற்பட்ட யுத்த காலமும் கூட காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக இவ்வாறு இந்த அரச உத்தியோகங்களில் இப்படியான சில தன்மைகள் காணப்படுகின்றது. தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் 40% 1956 காணப்பட்ட தமிழ் பேசுகின்றவர்கள் 1970களில் 5% குறைந்திருப்பதாக புள்ளி விவரம் கூறுகின்றது. எனவே இந்த நாட்டில் ஒரு தேசிய நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு இந்த விடயங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களை போன்ற சிரேஷ்ட அமைச்சர்கள், ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு சமத்துவ பார்வை பார்க்கின்ற அமைச்சர்களின் ஊடாக இந்த சிந்தனைகள் பல்வேறு உயர்மட்டங்களுக்கு கொண்டு சென்று இந்த ஆதங்கங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை நான் முன்வைக்கின்றேன். எனவே உங்களுடைய இந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இனிவரும் காலத்தில் இப்படியான ஆதங்கங்கள் இந்த தேசிய இனங்களுக்கிடையில் ஏற்படாமல் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளையில் தற்காலத்திலும் கூட இந்த தொழில் வழங்குகின்ற விடயத்தில் சில பாரபட்சங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் இந்த காலத்தில் கூட நான் குறிப்பிட்டு கூற வேண்டும், சில அமைச்சர்கள் இந்த விடயத்தை தங்களுடைய இயல்பான செயல்பாடுகள் மூலமாக தீர்த்து வைக்கின்றார்கள். குறிப்பாக நான் சொல்கின்றேன், இந்த எங்களுடைய நெடுஞ்சாலைகள் உயர்கல்வி அமைச்சரை பொறுத்த மட்டில் இந்த தொழில் வழங்குகின்ற சிற்றூழியர்கள் வழங்குகின்ற விடயம் அல்லது இதுவும் வழங்குகின்ற விடயத்தில் ஒரு அளவுக்கு இந்த ஒரு சமநிலை பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் என்றும் பாராமல் இந்த தொழில் இந்த சிற்றூழியர் வழங்குகின்ற விடயத்தில் செயல்படுகின்றார். அதே போல போன்று கௌரவ டாக்டர் ராஜதே சேனரட்ன கௌரவ அமைச்சர் கூட சில விடயங்களில் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த ஒரு சமநிலை பண்ணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார். ஆனால் இன்னும் சில அமைச்சர்கள் இன்னும் கூட இப்போ தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழில்களை வழங்குகின்ற போது புலனர்வை மாவட்டத்திலிருந்து சிற்றூழியர்களை ஏற்றிக்கொண்டு போதனா வைத்தியசாலைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சிற்றூழியர்களை எத்தனையோ பேர் சிற்றூழியர்களுக்கு தகமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு தவறு. அதாவது சுகாதார அமைச்சினுடாக புலனர்வையிலிருந்து சிற்றூழியர் படையொன்று கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து வேலை செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் திரும்பி போகின்ற தன்மை என்றால் அங்கு உள்ளவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னொரு விடயம், இந்த சிற்றூழியர்களுக்கு மொழி தெரியாத பிரச்சனையினால் இந்த நோயாளிகளின் அவஸ்தைப்படுகின்ற போது கூறுகின்ற அந்த சில மொழிகளை வைத்து கணக்கெடுத்துக் கொள்ளுகின்ற தன்மை, அவர்களோட நோயை பற்றிய உபாதைகளையும் கூட அறிந்து கொள்ள முடியாமல், எனவே இப்படியான குறைபாடுகளை எதிர்காலத்தில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினையும் கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ. திவாஹாரே சந்தா பசோரேக்கதாக்வா தாவகாலிக்கு சபாவத்திட்டோனும்.